அண்டங்களை நோக்க நாம் அணுக்களை போன்றவர்கள். அப்படிப்பட்ட அற்பமான பொருளாக இருக்கின்ற நம்முடைய உடம்புக்குள்ளே எந்த பரம்பொருள் எழுந்துள்ளது? எந்த பரம்பொருளை நோக்க அண்டங்களும் அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிரித்து போயிருமோ அப்படிப்பட்ட அந்த பெரிய பரம்பொருள் நம்முடைய அண்டத்தை நோக்க அணுவாக இருக்கக்கூடிய நம்முடைய உடம்புக்குள்ளே எழுந்துள்ளிருக்கின்றது. அப்போ நம்மை விட பல மடங்கு அளவிட்டு சொல்ல முடியாத அளவு பெரிய பெருமையுடைய நம்மை விட எவ்வளவு பெருமை வாய்ந்தவை அண்டங்கள்னு அளவிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்த அண்டங்களையும் அணு என கொள்ளத்தக்க அளவுக்கு பெருமை வாய்ந்த பொருள் நம்முடைய உடம்புக்குள்ளே இதய தாமரையிலே சக்தியை மூர்த்தியாக கொண்டு மூர்த்திமானாக எழுந்தருளியிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் இல்லையா? இவ்வளவு பெரிய பரம்பொருள் இவ்வளவு எளிமையாக நுணுக்கமாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எழுந்தருளியிருக்கிறது. அண்டமே அவரை நோக்க அணு இல்லையா? இவன் அண்டத்தை நோக்கவே அணுவா இருக்கிற அந்த ஆன்மாக்கள்லாம் இவர்களுக்குள்ள நாம இருப்பதா என்று அவர்கள் அந்த பெருமான் நினைக்காமல் அந்த இதய கமலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார். எல்லாத்திலையும் அத்யுதமாக கடந்துள்ளவர் அது தனி. பூசையை ஏற்று திருவருளை தரும் பொருட்டு அங்கே எழுந்தொழியிருக்கின்றார். இதய தாமரையில சக்தியை மூர்த்தியாக கொண்டு மூர்த்திமானாக எழுந்தொழியிருக்கின்றார். அது அவருடைய பரங்கருணை. அந்த பரங்கருணையை உணர்ந்து பூசை செய்தால்தான் பயன் உண்டு, அல்லது பூசையினால் பயன் இல்லை என்பதை உணர்த்ததான் எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த விளைவறிந்து போற்றே என்று ஆசிரியர் வலியுறுத்தியுள்ளார் என்று ஒரே ஆசிரியர் விசேட உரையிலே அருமையாக சொல்கின்றார். பாருங்க, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற அவ் இறைவனே. அண்டம்லாம் அணுனு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த இறைவனே நுணுக்கமாகவும் ஆகிட்டானா? எப்படி அணு ஓர் அண்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நுணுக்கமாகிட்டான். ஒன்பதாம் திருமணம் பாக்குறோம் நாம். அண்டமெல்லாம் அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த பரம்பொருள் அணுவையே அண்டம்னு சொல்லத்தக்க அளவுக்கு நுணுக்கம் வாய்ந்து அப்பதான் நம்ம உள்ளத்துக்குள்ள எழுந்துவிட முடியும். அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு, சிறுமைனா அந்த இடத்துல நுணுக்கம், அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு ஆன்மாக்கள் உயிர் பொருட்டு, அந்த கருணை நோக்கம் அங்கேதான், ஆன்மாக்கள் உயிர் பொருட்டு உடம்பினுள்ளும் அவ்வாறு நிற்கின்றான். அதனை அறிந்து செய்யாத வழி பூசையார் பயனில்லை என்பார் இந்த விளைவறிந்து போற்றே என்றார். ஆக போற்றேனா பூசை செய்க என்று சொல்றான். பூசை கூட ஹோமமும் செய்யணும், உந்தி தானத்துல ஞான அனலை எழுப்பி ஹோமமும் செய்யணும், புருவ நடுவில் தியானமும் செய்யணும். பூசை செய்யும் போது சுவாமியுடைய இந்த கருணையை எளிவந்த கருணையை நினைத்து பூசை செய்யணுங்கிற மாதிரி ஹோமம் செய்யும் போதும் தியானம் செய்யும் போதும் அந்த கருணையை நினைத்து தான் செய்யணும். ஆக ஒன்றை சொன்னால் இனம் பற்றி மற்றவற்றையும் கொள்ள வேண்டும். அதை ஒரு உத்தியாக சொல்வார்கள், தன் இனம் முடித்தல். உன சொன்னா இனத்தையும் சேர்த்துக்கணும். ஆகவே பூசை செய்யும் போது சுவாமியுடைய இந்த கருணையை நினைத்து பூசிக்கன்னு சொன்னதுனால தன்னினம் முடித்தல் என்ற உத்தியின்படி ஓமித்தல் தியானித்தல்களிலும் இவ்வாறே இந்த விளைவறிந்து போற்ற வேண்டும் என்று உரைக்கின்றார். தன்னினம் முடித்தலால் ஓமித்தல் தியானித்தல்களிலும் இவ்வாறே உணர்ந்து செய்யப்படும் எனக் கொள்க. ஆக இந்த கருணையை உணர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆக இந்த இதய தாமரையானது உலகத்து தாமரை போல இல்லாமல் இது வந்து கீழ்நோக்கியதாக இருக்கும். இதை வந்து இந்த ஞான சாதனை பயிற்சியினாலே மேல் நோக்கி அதனை வந்து மேல் நோக்கி நிலையிலே அதனை வந்து உயர்த்த வேண்டும். உயர்த்தி அதில் சிவபிரானை நம்முடைய பக்தியினாலே அந்த கருணையை உணர்ந்து நாம் போற்றுவதன் மூலமாக பக்தி செய்வதன் மூலமாக அங்கு சுவாமியை வந்து எழுந்தருளை செய்து அவருக்கு முறையாக பூசை செய்ய வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய சித்தாந்த பட விளக்கத்திலே வாழ்நந்த சுவாமிகளால் கூறப்பட்டுள்ளன என்று இங்கே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த பொருளை உணர்ந்த பிறகு இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் படித்து பார்க்கலாம். நாட்டும் இதயந்தானும் நாபியினில் அடியாய், ஞால முதல் தத்துவத்தால் என் விரல் நாளத்தாய், மூட்டு மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய், முழு இதழ் எட்டு அக்கரங்கள் முறைமையினின் உடைத்தாய், காட்டு கமலாசனமேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி, வீட்டை அருள் சிவன் மூர்த்தி மானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த விளைவறிந்து போற்றே. ஆக கொண்டு விட்டுப்படியும் ஏற்கனவே நாம ரெண்டு தடவை பார்த்துட்டோம். இப்போ ஒரு முறை படித்து பார்த்தோம். பொருளை தெரிந்து கொண்ட பிறகு படித்து பார்க்கும்பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, அது மனதிலே பதிவதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே ஒரு முறை படித்து பார்த்துக் கொண்டோம். இனி அடுத்த பாடல், இப்படி இதயத்தானத்திலே பூசித்து ஹோமம்லாம் செய்து குருவ நடுவிலே தியானிக்கின்றோமே, இந்த பூசை வந்து அந்தரியாக பூசைன்னு சொல்லப்படும். அகத்திலே செய்யப்படுவதனால அந்தரியாகம், அந்தர் என்பது உள்ளே என்று பொருள்படும், அந்த கரணம்னு சொல்றோம் இல்லையா, அந்தர் என்பதுதான் அந்த என்று இருக்கின்றது. அந்தரியாக பூசையினுடைய சிறப்பு வருகின்ற பாடலே சொல்லப்படுகின்றது. இது முத்திக்கு இன்றியமையாத சாதனம். இந்த சாதனத்தை மேற்கொள்ளாமல் முத்தி அடைய முடியாது, இன்றியமையாத சாதனம். ஏன்னா ஆன்ம சுத்திக்கு இதுதான் வழிவகுக்கின்றது அந்தரியாக பூசை. அது ஆன்ம சுத்தியாகும் என்றே சொல்லியிருப்பார். பொருள் எப்படி கொள்ளணும்னா, அந்தரியாக பூசை ஆன்ம சுத்தியாகும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருப்பார். ஆன்ம சுத்தியாகும்னா ஆன்ம சுத்திக்கு ஏதுவாகும்னு கொள்ளணும். ஆன்ம சுத்தியை பயப்பிப்பதனாலே அது ஆன்ம சுத்தியாகும்னே உபசாரமா சொன்னார். அதாவது புண்ணியம் வந்து பசு புண்ணியத்தை எடுத்துப்போம், பசு புண்ணியம் சொர்க்கலோக பேற்றை பயப்பிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பசு புண்ணியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கலோக பேற்றை பயப்புகின்ற ஒரு பசு புண்ணியம். அந்த பசு புண்ணியத்தை என்ன சொல்லலாம், இது சொர்க்கலோகம், சொர்க்கப்பேரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது சொர்க்கப்பேருக்கு வழிவகுப்பது, ஏதுவாக இருப்பது. அது மாதிரி இங்கு அந்தரியாக பூசை வந்து ஆன்ம சுத்திக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே அதை ஆன்ம சுத்தி ஆகும்னே சொல்றார். இது வந்து இந்த அந்தரியாக பூசையை செய்ய செய்ய ஆன்மாவுக்கு மலச்சக்தி தேய்ந்து தேய்ந்து ஆன்மாவிடத்திலே சிவம் வந்து மேலோங்கி வரும். அதை வந்து மாசு உள்ள கண்ணாடியை வந்து அதை பொடி போட்டு விளக்க விளக்க அதிலே ஒளியானது மேலோங்கி வருவது போல என்று அருமையாக ஓமையும் சொல்கின்றார். அந்த ஓமை பாடல்ல கடைசி அடியில் சொல்லப்படுகின்றது. பொருள் பண்ணும்போது அதைத்தான் முதலாக கொண்டு நம்ம உரையாசிரியர் அருமையாக பொருள் பண்ணியுள்ள பாடலையும் உரையும் பார்க்கலாம். அந்தர் யாகந்தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெலாம் மனத்தார் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தார் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ் ஒளி போல மருவி அரண் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே சொல்கின்றார். பொருள் பண்ணும்போது சுவாமிகளுடைய அந்த பொருள்கண்ட சுவாமிகள் பொருள்கண்ட முறைமைக்கேற்ப பதவுரை ஆசிரியர் பதங்களை தொடர்களை கொண்டு கூட்டி அருமையாக உரைத்திருக்கின்றார். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாம் அடியின் இறுதியில் இருக்கின்ற அந்த தர்ப்பணத்தை விளக்க, தர்ப்பணம் என்பது கண்ணாடி, தர்ப்பணத்தை விளக்க அதாவது கண்ணாடிக்கு பொடியிட்டு விளக்க விளக்க பாடல்ல தர்ப்பணம் கண்ணாடி, தர்ப்பணத்தை விளக்கன்னு தான் இருக்கு. உரையாசிரியர் விளக்க விளக்க என்று சொல்கின்றார். அது கொஞ்சம் கொஞ்சமா அதை தேய்க்க தேய்க்க தானே ஒளி வந்து மேலோங்கும். அது மாதிரி இந்த அந்தரியாக பூசையை பயின்று வர இல்லையா பாசம் வந்து சக்தி கட்டு கட்டு சிவம் மேலோங்கி கொண்டே வரும். அதான் அந்த பயிற்சி, அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சி இது என்பது அங்க அந்த வார்த்தைகளே உணர்த்துவார். தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ் ஒளி போல, கண்ணாடிக்கு பொடியிட்டு விளக்க விளக்க ஒளி மேலிட்டு அதனால என்ன ஆகுது, மாசு நீங்கி போகுது இல்லையா, அதை வருவித்து உரைக்கின்றார். ஒளி மேலிட்டு வந்திடும் அவ் ஒளி போல அப்படின்னு தான் பாடல இருக்கு. ஒளி வந்து கண்ணாடியில படைஞ்சிருந்த மாசும் நீங்குது இல்லையா, ஒளி மேலிட்டு மாசு நீங்குமாறு போல. சரி, அதுக்கப்புறம் எங்க போனோம், மூன்றாம் அடியினுடைய தொடக்கம் சிந்தை தனியில் அர்ச்சிக்கன் இருக்கு, அர்ச்சிக்கங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிவனைன்னு இருக்கு இல்லையா, அங்க பேரணும் சிந்தை தனியில் சிவனை, சிந்தைனா இங்க ஆன்மாவு, சிந்தையை சீவன் என்றும் சிவனை சிந்தை என்றும் முன்னால படிச்சிருக்கோம். சிந்தை தனியில் சிவனைனா ஆன்மாவில் சிவத்தை, ஆன்மாவில் சிவத்தை, ஆன்மாவிடத்திலே சிவத்தை என்ன செய்யணும், அர்ச்சிக்க வேண்டும். எப்படி பூசை பண்ணணும் அப்படின்னா, பூஜா திரவியங்கள் வேணுமே, சந்தனம் புஷ்பம் இல்லையா, தூப தீபங்கள் திருமஞ்சனம் திருவமுது எல்லாம் வேண்டுமே, அவற்றையெல்லாம் மனதாலேயே கருதி கொள்ள வேண்டும். அது இரண்டாம் அடியில சொல்கின்றார். அங்க போகணும். இப்போ கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு, இதுக்கப்புறமும் இணைச்சிருக்கார் பதவுரை ஆசிரியர். நாம இந்த அளவு நிறுத்திப்போம், கொஞ்சம் கொஞ்சமா பதப்பொருள் பார்த்தா தான் நமக்கு தெளிவாகும். எதையெல்லாம் மனத்தால் கருதி கொள்ளணும், கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு. அதாவது கந்தம்னு சொன்னது மனத்தை குறிக்கும், இங்க அது ஆகவேரா சந்தனத்தை குறிக்கிறது, சந்தனம் மனம் புரிஞ்சியது அல்லவா, ஆகவே கந்தம்ங்கிறது சந்தனம். அப்புறம் மலர் அது புஷ்பம், புகைங்கிறது தூபம், ஒளிங்கிறது தீபம், மஞ்சனம் திருமஞ்சனம் அது அபிஷேக நீர், அப்புறம் அமுது அது திருவமுது நிவேதனத்துக்குரியது. இவை முதலியவற்றையெல்லாம் மனத்தார் கருதி கொண்டு, மனத்தால் கருதி கொண்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மனத்தால் கருதி கொண்டு ஞானத்தால் அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்க, ஞானத்தால் அர்ச்சிக்க, ஞானத்தால் பூசிக்க, அர்ச்சிக்கங்கிறது பூசிக்க, அதுக்கப்புறம் சிந்திக்க சிந்திக்க ரெண்டு தடவை இருக்கு. அர்ச்சிக்கன்னு சொன்னது பூசிக்க, பூசை ஹோமம் தியானம் மூணையும் செய்யணும் இல்லையா. சிவோகம் பாவனையின் போது செய்ய வேண்டிய கிரியை என்ன, பூசை சிவோகம் பாவனை, தியானம் தான் பாவனை, அது கூட செய்ய வேண்டியது பூசையும் ஹோமமும். அப்ப பூசை ஹோமம் தியானம் மூணு இருக்குங்க. இதய தானத்துல பூசை, உந்தி தானத்துல ஞான அனலை எழுப்பி ஹோமம், குருவ நடுவில் தியானம். அப்போ அர்ச்சிக்கன்னு சொன்னதுனால பூசிக்க என்பது பெறப்பட்டது. அதுக்கப்புறம் சிந்திக்க சிந்திக்கன்னு சொல்லியிருக்கு. அதுல முதல்ல சொன்ன சிந்திக்க என்பது அந்த ஹோமித்தலை செய்ய, அந்த ஹோமத்தை செய்ய, அதான் முதல் சிந்திக்க. அடுத்த தியானித்த அடுத்த சிந்திக்க என்பது தியானத்தை செய்ய. ஆகவே அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்கன்னு இருக்கு. பதவுரை ஆசிரியர் எப்படி சொல்லிருக்காரு பாருங்க, அர்ச்சிக்க அர்ச்சித்தலும் அதாவது பூசித்தலும், அப்புறம் சிந்திக்கன்னு இருக்கு, ஓமித்தலும் அந்த ஹோமத்தை செய்தலும், திரும்ப ஒரு சிந்திக்க வருது பாருங்க, அது தியானித்தலும், செய்ய 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 செய்ய, இந்த பூசை ஹோமம் தியானம் இவற்றை செய்ய செய்ய. ஓமையில சொன்ன மாதிரியே கண்ணாடியை பொடியிட்டு விளக்க விளக்க, ஒளி மேலிட்டு மாச நீங்குமாறு போல அப்படின்னு தொடங்கினார். அது மாதிரி சிவபிரானை ஆன்மாவிடத்திலே வைத்து, ஆன்மாரியிலே வைத்து என்ன செய்யணும், ஏன்னா அகத்தை செய்யக்கூடிய பூசை அதான் ஆன்மாவில் வைத்துன்னு சொல்றார். சிவபிரானை ஆன்மாவில் வைத்து என்ன செய்யணும், வேண்டிய பூசா திரவியங்கள் சந்தனம் புஷ்பம் தூப தீபங்கள் முதலிய பூசை திரவியங்கள் எல்லாம் மனதால் கற்பித்துக் கொண்டு ஞானத்தாலே சிவபிரானை பூசிக்க ஹோமிக்க தியானிக்க. ஆக இந்த பூசை ஹோமம் தியானம் இவற்றை செய்ய செய்ய, அங்க கண்ணாடியின் மாசு தீர்ந்து ஒளி மேலிடுதல் போல இங்க வந்து சிவன் மேலிடுவான் ஆன்மாவிடத்துல. அதான் அரண் உளத்தே மருவி வர வர வந்திடுவன், ஆண்டு அச்சிவம் உள்ளத்தின் கண்ணே பொருந்தி மேலிட்டு மேலிட்டு வந்து விளங்கி தோன்றும். அதாவது மூன்றாம் அடியில மூன்றாம் அடியில முடிஞ்சிருச்சு, மூன்றாம் அடிதான் பார்த்தோம். நான்காம் அடியில அந்த வந்திடும ஒளி போல அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, மருவி அரண் உளத்தேன்னு இருக்கு, அதை மாத்தி வச்சுக்கணும், அரண் உளத்தே மருவி அதுதான் சொல்ற, அரண் உளத்தே மருவி. அதுக்கப்புறம் தொடர்ந்து வர வேண்டிதான், வர வர வந்திடுவன், அரண் உளத்தே மருவி வர வர வந்திடுவன். இப்படி பூசிக்க ஓமிக்க தியானிக்க இந்த மூன்றையும் செய்ய செய்ய அரண் உளத்தே மருவி சிவம் உள்ளத்தின் கண்ணே பொருந்தி, மருவினா பொருந்தி, சிவம் உள்ளத்தின் கண்ணே பொருந்தி வர வர வந்திடுவன், மேலிட்டு மேலிட்டு வந்து விளங்கி தோன்றுவான். தோன்றவே பின் மலமானது அருமே, அங்க கண்ணாடியில ஒளி மேலோங்க மேலோங்க மாசு தீர்ந்து போகுது, அத மாதிரி இங்க சிவம் மேலிட்டு வர வர மலமானது அருமே. ஆன்மா விட்டு மலம் நீங்கிட்டுன்னா ஆன்மா சுத்தமாகுது, அதான் ஆன்ம சுத்தி ஆகும். அதனால இது அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். இது வரைக்கும் இந்த ஆன்மீக தனியா பார்ப்போம், அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகுது, ஆன்ம சுத்திக்கு ஏதுவாகலாம். ஆன்ம சுத்தி ஆகும்னா ஆன்ம சுத்திக்கு ஏதுவாகுது, எது நாம அந்தரியாக பூசையில செஞ்ச அந்த பூஜை ஹோமம் தியானம் இந்த மூணும், இந்த மூணையும் செய்ய செய்ய ஆன்மாவின் சிவம் மேலோங்கி வந்து வந்து ஆன்மாவை பற்றியுள்ள மலமானது கெட்டுக்கொண்டே வருகின்றது. எனவே இந்த மலம் கெடுதலாகிய இந்த நிலை தான் ஆன்மசுத்தி. இந்த ஆன்மசுத்தி நிலை எதனால வந்தது, அந்த அந்தரியாக பூசைப்படி நாம பூஜை ஹோமம் தியானம் செஞ்சதுனால வந்தது. ஆகவே இந்த அந்தரியாக பூசை மலம் நீங்கி ஆன்மா சுத்தி ஆவதற்கு வழிவகுக்கிறது, ஏதுவாகிறது. அதான் ஆன்மசுத்தி ஆகும் என்பது வந்து ஆன்மசுத்திக்கு ஏதுவாகலான் அந்தரியாக தன்னை முத்தி சாதனமா அரைந்திடுவர். முதல் அடியே கடைசியில் வச்சிடும், அந்தரியாக தன்னை முத்தி சாதனமா அரைந்திடுவர். அஞ்சன மகது ஆன்மசுத்திக்கு ஏதுவாகலான் அவ அந்தரியாகத்தை ஒருதலையான் வேண்டப்படும் முத்தி சாதனம், ஒருதலைனா கட்டாயம், அவ அந்தரியாகத்தை ஒருதலையான் வேண்டப்படும் கட்டாயம் தேவைப்படுகின்ற முத்தி சாதனம் என்று அறிக என்பர். இது வந்து முத்தி சாதனம் என்று அறிந்து கொள்க என்பர் என்று சொன்ன. ஆகையினாலே இப்போ வந்து நாம் இதை கொண்டு விட்டுபடி ஒரு தடவை சொல்லிக்கிட்டா நமக்கு ரொம்ப எளிதா போயிருக்கும். முதல்ல மூன்றாம் அடியின் இறுதிக்கு தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ் ஒளி போல, தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ் ஒளி போல மூன்றாம் அடி தொடக்கத்துக்கு வாங்க. சிந்தை தனியில் சிவனை அர்ச்சிக்க என்பதை தாண்டி வந்துடணும். சிந்தை தனியில் சிவனை ஆன்மாவிடத்திலே வைத்து சிவபெருமானை பூசாத்திரவியங்களை மனதில் கற்பித்து விடணும். கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தார் கருதிக்கொண்டு அப்புறம் ஞானத்தால் மூன்றாம் அடியின் முற்பாதியில கடைசியில் இருக்கு. ஞானத்தால் அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்க, ஞானத்தால் சிவபிரானை பூசிக்க, அப்புறம் ஓமித்தல் தியானித்தல் இவற்றையும் செய்ய செய்ய, முதல் சிந்திக்க ஓமித்தலையும் அடுத்த சிந்திக்க தியானித்தலையும் குறிக்குது சொன்னேன். சிந்திக்க சிந்திக்க விசேட உரையில சொல்லியிருப்பா சுவாமிகள், அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன். பூசி அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்க, அரண் உளத்தே மருவி நான்காம் அடியின் முற்பாதியில இறுதியில் இருக்கு. மருவி அலம் அரண் உளத்தே இருக்கு. அது அரண் உளத்தே மருவி வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே, அதுதானும் ஆன்மசுத்தியாகும். அந்த அந்தரியாக பூசை இவ்வாறு ஆன்மசுத்திக்கு ஏதுவாகிறது. மலம் நீங்கிறதுனால ஆன்மா சுத்தி அடையுது. எனவே இந்த அந்தரியாக பூசை ஆன்மசுத்திக்கு ஏதுவாகுது. கண்ணாடியை பொடி போட்டு விளக்குனது கண்ணாடி மாசு நீங்கி கண்ணாடி சுத்தியாகிறதுக்கு ஏதுவாகுது அந்த செயல். அதுபோல அந்தரியாக பூசையில பூசை ஹோம தியானம் இவற்றை செய்ய செய்ய ஆன்மா இடத்துல சிவம் மேலிட்டு அந்த மலம் நீங்குவதனால ஆன்மா சுத்தி அடையிறதுக்கு இந்த அந்தரியாக பூசை ஏதுவாகுது. ஆன்மசுத்தி ஆகும், அது ஆன்மசுத்திக்கு ஏதுவாகலாம். அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அறிந்திடுவர். அவ்வந்தரியாகத்தை ஒருதலையான் வேண்டப்படும் முத்தி சாதனம் என்று அறிக என்பர். கட்டாயம் வேண்டப்படுகின்ற, அதாவது ஞானிகள் ஞான சாதனத்தில் இருப்பவர்களுக்கு அந்தரியாக பூசை இன்றியமையாது வேண்டப்படும். இப்ப பொலிபுரையை பார்க்கலாம். கண்ணாடிக்கு பொடியிட்டு விளக்க விளக்க ஒளி மேலிட்டு மாசு நீங்குமாறு போல ஆன்மாவில் அவ்வாறு ஞானத்தால் அர்ச்சித்தலும் ஓமித்தலும் தியானித்தலும் செய்ய செய்ய ஆண்டு ஆண்டுனா அந்த ஆன்மாவிடத்திலே, ஆண்டுனா அங்கு, அதாவது அந்த ஆன்மாவிடத்தில் அர்த்தம் ஆண்டு, சிவம் மேலிட்டு மேலிட்டு வந்து விளங்கி தோன்றும். ஆன்மாவில் அவ்வாறு ஞானத்தால் அர்ச்சித்தலும் ஓமித்தலும் தியானித்தலும் செய்ய செய்ய ஆண்டு சிவம் மேலிட்டு மேலிட்டு வந்து விளங்கி தோன்றும். தோன்றவே ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து பற்றறக் கழியும். அஞ்ஞனம் ஆன்ம சுத்திக்கு ஏதுவாகலான் அவ் அந்தரியாகம் ஒருதலையான் வேண்டப்படும் முத்தி சாதனம் என்று அறிக என்பதா. ஆகவே அதுதானும் ஆன்ம சுத்தியாகும் சொன்னதன வந்து ஆன்மசுத்திக்கு காரணமாகும் ஏதுவாகும். இருந்தாலும் அந்த ஒற்றுமை பற்றி ஒரு நெருங்கிய தொடர்பு பற்றி காரணத்தை காரியமா உபசரித்தார். ஐயா அந்தரியாக பூசை செஞ்சது காரணம், ஆன்மா சுத்தியானது காரியம். அந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் உள்ள அந்த நெருங்கிய ஒற்றுமை பற்றி காரணத்தை காரியமாகவே உபசரித்துள்ளார். அதுதானும் ஆன்மசுத்தியாகும் என ஒற்றுமை பற்றி காரணத்தை காரியமாக உபசரித்தார். சரி, அதுதான் ஆன்மசுத்தியாகும் சொல்லியிருக்கலாமே. அதுதானும் ஆன்மசுத்தியாகும் ஒரு உண்மை போட்டாங்களே அப்படின்னா அந்த உண்மை வந்து உயர்வு சிறப்பு. அந்த அந்தரியாக பூசனுடைய உயர்வை எங்க சொல்வதற்கு உண்மை போட்டார். அந்த அந்தரியாக பூசையும் அப்படின்னு சொல்லி உயர்வை குறிக்கிறது, அதான் உண்மை சிறப்பு. மனதால் கருதி கொண்டு சிந்தையில அர்ச்சிக்கணும் அப்படின்னா அதனால இவற்றையெல்லாம் மனதால் தான் கருதி கொள்ள வேண்டும். ஏன்னா இது அகப்பூசை, புறத்தே உள்ள திரவியங்களை அங்கு அகப்பூசைக்கு பயன்படுத்த முடியாது, அதனால மனதுக்குள்ளே கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதியையும் இங்க நாம பெறுகின்றோம். அதை தனியா எடுத்து சொல்லாம வந்து அப்படியே சொல்ற போக்கிலேயே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு போறது அனுவாதம்னு சொல்லுவாங்க. அதான் கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தை தனியில் அர்ச்சிக்க, எனவே அவற்றை அஞ்சனம் கற்பித்துக் கோடலும் அனுவாத முகத்தார் பெற்றாம் சொன்னார். பாடல வந்து இவற்றையெல்லாம் மனதால் கற்பித்துக் கொள்க அப்படின்னு ஒரு தனி விதியா சொல்லாம கற்பித்துக் கொண்டு அர்ச்சிக்கன்னு சொன்னதுனால மனதால தான் கற்பித்துக் கொள்ளணும் என்பது அங்க பெறப்படுகிறது. இந்த முறையில சொல்றதுதான் அனுவாதம் சொன்னார். இப்படி மனதால இந்த பூசா திரவியங்கள் இதெல்லாம் கருதி கொள்ள வேண்டும் என்பதை வந்து நாம திருமுறைகளிலும் பார்க்கலாம். திருமுறைகளிலும் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. திருமுறைகளில் இல்லாததில்லை, அதையும் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. மனத்தார் கருதுமாறு காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக என்பது முதலிய திருவாக்குகளானும் அறிக. நம்ம உரையாசிரியர் சுவாமிகள் திருமுறை மேற்கோள்லாம் காட்டும்போது அவற்றை திருவாக்குகள்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம திருமுறை ஆசிரியருடைய வாக்கு திருவாக்கு என்று சிறப்பித்து சொல்வார். ஆகவே திருவாக்குன்னு அங்க திருமுறை தான். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக என்பது முதலிய, இது நான்காம் திருமுறை அப்பர் தேவாரம் தனி திரு நேரிசை இருக்கு, அதாவது பொதுப்பதிகம். அதுல வந்து ஒரு பாடல சொல்றார், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே என்று சொல்கின்றார். அந்த பாடல வந்து பூசைக்குரியவற்றையெல்லாம் வந்து மனதினாலே கருதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து அந்த பாடலிலும் காணப்படுகின்றது. இதை ஒத்து இன்னொரு பாடலும் உள்ளது, அதுவும் இது மாதிரி பொதுப்பதிவம், தனி திருநேரிசை தான். நான்காம் திருமுறையிலே இன்னொரு பொதுப்பதிவத்தில் உள்ள சொல்வார்கள், உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாக, மடம்படும் உணர் நெய் அட்டி உயிரெனும் திரிமயக்கி, இடம்படு ஞானத்தீயால் எரிகொள இருந்து நோக்கில், கடம்பமர் காலை தாதை கழலடி காணலாமே என்று அற்புதமாக சொல்வார்கள். ஒரு விளக்கு ஏற்றணும், ஏன் ஞான விளக்கு, அந்த தீபத்தை கூட மனதால கற்பித்துக் கொள்ளணும். அது தீபத்துக்குன்னே சொன்ன சிறப்பான பாடல். இப்படியெல்லாம் அகப்பூசைக்குரிய பாடல்களாக நம்ம திருமுறையில் இருக்கின்றன. அதுதான் இங்க காயமே கோயிலாக இந்த ஒரு பாடலை வந்து சான்றாக காட்டினார்கள். இது மாதிரி இவற்றை ஒத்த பாடல்கள் முதலிய திருவாக்குகள்னால நான் இன்னொரு பாடலும் அதை காட்டினேன். ஆகவே ஞானத்தால் இருக்கிறத வந்து அர்ச்சிக்க என்பதனோடு கூட்டணும். ஆமா, எங்க இருக்குன்னு அப்படின்னா மூன்றாம் அடியில சிந்தை தனியில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால், நாம சிந்தை தனியில் சிவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டியதெல்லாம் மனதாக கற்பித்துக் கொண்டு அதை சேர்த்துக்கிட்டோம். சிந்தை தனியில் சிவனை இல்லையா, அந்த திரவியங்கள் எல்லாம் கற்பித்துக் கொண்டு ஞானத்தால் அர்ச்சிக்க அப்படின்னு கொண்டு கூட்டணும். அது பதவுரை எப்பனாலும் பாத்துக்கலாம், கொண்டு கூட்டு குறித்துக்கணும்னா அதை மேல நினைவு கூறணும்னா போதும், பதவுரை எப்பனாலும் பாத்துக்கலாம். அங்க இப்படி விசேட குறிப்புகள் கொடுத்ததை வச்சுதான் பதவுரை ஆசிரியர் அப்படி கொண்டு கூட்டி கூறியுள்ளார். ஆமா, ஞானத்தால் என்பதனே அர்ச்சிக்க என்பதனோடும் கூட்டுக, ஞானத்தால் அர்ச்சிக்க. சரி, அர்ச்சிக்கிறதுக்கு அப்புறம் சிந்திக்க சிந்திக்க ரெண்டு தடவை வந்தது. அதுல முன்னையது வந்து ஓமித்தல், அப்ப ரெண்டாவது சொன்ன சிந்திக்க வந்து தியானித்தல் என்பது சொல்லாமலே புரியும். அதான் சிந்திக்க என்றது முன்னையது ஓமித்தல் மேற்று, அது ஓமித்தல் மேது பொருள் வந்து நின்றது. ஆக போன பாடல் இருக்கிறதே அந்த இதய கமலத்தை சொல்லி அது ஆசனமாகவும் சக்தி மூர்த்தியாகவும் சிவம் மூர்த்திமானாகவும் இருக்கின்ற முறைமையை சொன்ன அந்த பாடலும் இந்த பாடலும் இந்த ரெண்டு பாடலும் அந்தரியாகம் வந்து செய்யக்கூடிய முறை, அது வந்து ஞான நெறியை பயந்து வருவோருக்கு அவசியம் வேண்டப்படுகின்ற ஒன்று. இந்த ரெண்டு செய்திகளும் தான் போன பாடலாலும் இந்த பாடலாலையும் பெறப்படுகின்றது. இவை இரண்டு செய்யுளானும் அந்தரியாகம் செய்யுமாறும் அகுது ஆண்டைக்கு ஒருதலையான் வேண்டப்படுவது என்பதும் கூறப்பட்டன. அந்த ரெண்டு பாடல்களாலும் என்ன கூறப்பட்டனா, அந்தரியாகம் செய்கின்ற முறைமையும் அந்த அந்தரியாக பூசையானது ஞான நெறி பயில்வோருக்கு அவசியம் தேவைப்படுவது என்ற செய்திகளும் கூறப்பட்டன. சிறந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நான் படித்துக் கொள்வோம். அந்தரியாகந்தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர், அதுதானும் ஆன்மசுத்தியாகும். கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தார் கருதி கொண்டு, சிந்தை தனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க, வந்திடும் அவ் ஒளி போல மருவி அரண் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. கொண்டு கூட்டு முறைப்படி ஒரு தடவை படித்துக் கொள்வோமா. தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ் ஒளி போல சிந்தை தனில் சிவனை, கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தார் கருதி கொண்டு, ஞானத்தால் அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்க அரண் உளத்தே மருவி வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. அதுதானும் ஆன்மசுத்தியாகும் அந்தரியாகந்தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர். இப்படி பாடலையும் ஒருமுறை படித்து பாடலும் நமக்கு வந்து உள்ளத்திலே பதிவதற்காக அதை படித்துக் கொண்டு பொருள் உள்ளத்திலே என்றும் சிவஞான சுவாமிகள் காட்டிய அந்த முறைமையிலே பொருள் உணர்ச்சி வாய்ப்பதற்கு அந்த கொண்டு கூட்டை நாம் எப்பவும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை சிவஞான சுவாமிகளுடைய அவர்கள் பொருள் கொண்ட முறைமையிலே அதனுடைய கருத்தினை மட்டும் நான் வந்து சொல்லிக்கொண்டு நாளை செய்யக்கூடிய சிந்தனையிலே பதவுரை பொழிப்புரைகள் விசேட குறிப்புகளை எல்லாம் பார்க்கலாம். பார்த்து அதற்கு அடுத்த பாடலையும் பார்த்துவிட்டால் ஒன்பதாம் சூத்திரமானது நிறைவடையும். சரி, அடுத்த பாடலை போது படித்து பார்ப்போம். புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில், புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டின் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கட்கு நாம் என்கடவேம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் எண்ணாதே திரம்பாதே பணி செய்து நிற்கை அன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே. இந்த பாடல் அதாவது புறம்பேயும் அறங்கலர்கள் பூசிக்க வேண்டின், அகப்பூசையை பற்றி போன பாடல சொன்னார். அந்தரியாக பூசை அது ஞான நெறி நிற்போருக்கு அவசியம் வேண்டப்படும் என்று சொன்னார். இங்க வந்து புறம்பேயும் அறங்கலர்கள் பூசிக்க வேண்டின், அகத்தை மட்டுமல்லாமல் புறத்தேயும் சிவபெருமான் திருவடிகளை பூசிக்க வேண்டில், பூசிக்க விரும்பினால் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பாடலுடைய தொடக்கம் நமக்கு நம்மளை நினைக்க சொல்லுது. ஆனா சிவஞான சுவாமிகள் பொருள் கண்ட முறைமை முற்றிலும் வேறானது. முதலடிக்கு அவர்கள் நேர போகவே இல்லை இல்லையா. பல பாடல்களுக்கு இப்படி கொண்டு கூட்டி சொல்கின்றாரே என்று சொல்பவர்கள் கூட உண்டு. கொஞ்சம் அவர்கள் வந்து பொறுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சிவஞான சுவாமிகள் கொண்டு கூட்டி சொல்வதனால கிடைக்கக்கூடிய பொருளையும், ஆற்றலுக்காக பொருள் கொண்டோம்னா அப்பம் கிடைக்கக்கூடிய பொருளையும் நாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா. அவசரப்படக்கூடாது. சுவாமி இப்படி கொண்டு கூட்டி சொல்றாங்களே சொல்றாங்களே, அதான் பாடல தான் அப்படியே ஆற்றலுக்காகவே இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி நாம அவசரப்பட்டக்கூடாது. பொறுமையா ரெண்டையும் நாம வந்து ரெண்டு விதமான அந்த பொருள்கோள் முறைப்படி கிடைச்ச பொருள்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நாம வந்து சுவாமிகளுடைய பொருள் எவ்வளவு சிறப்பாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்பது அப்பதான் நமக்கு தெரியும். சுவாமிகள் வந்து மூன்றாம் அடியின் பிற்பாதி போறாங்க. ஆண்டவனை கண்டக்கால் அது போறாங்க. அதாவது அகத்திலேயோ அல்லது புறத்திலேயோ ஒரு அடையாளத்திலே சிவபிரானை கண்டால், காணும்போது குரு வந்து ஒரு அடையாளத்தை வச்சு அதுல வந்து வழிபட சொல்லியிருப்பார் ஞான நெறியில் இருக்கும் சீடனுக்கு. அதெல்லாம் எட்டாம் சூத்திரத்தில் பார்த்தோம். அதுதான் நிட்டை கூடுவதற்கு வழி. கூடகில்லார் குரு வைத்த குறி கண்டு என்று சிறுமூலரும் அருமையாக சொல்லியிருப்பார். அதான் ஆண்டவனை கண்ட கால் அகத்திலேயோ புறத்திலேயோ ஒரு குறியிடத்திலே சிவபிரானை தரிசித்த போது அந்த இடத்துல அகம்புறங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமா, உலகத்தார் வந்து புண்ணிய பாவங்களுக்கு வந்து தம்மையே கர்த்தாவாக நினைப்பார்கள். ஆனா இங்க வந்து இந்த ஞானிகள் வந்து அறம்பாவங்களுக்கு நாம் என் செய்வோம் இல்லையா, என் மூலமாக என்ன செயல் நடந்தால் அது உன் செயல்தான், நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றா என்றும் அப்படின்னு வரக்கூடிய சுத்தத்தில் சொல்லுவார். ஆகவே நன்று நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, எல்லாம் உன்னுடைய செயல், சுவாமி பிழை செய்ய மாட்டாங்கிறது வேற விஷயம். ஆமா, ஆனா நன்று நடந்தாலும் உலகத்து நோக்கில நன்று பிழைன்னு ரெண்டா பகுத்து காண்றாங்க. சுவாமி செய்வது எல்லாமே நன்றுதான் அப்படி பார்த்தா இல்லையா. பழி பொழி பார்த்திடின்னு அருளே எல்லாம் சொல்ற ஏற்கனவே சொல்லியிருக்கா சித்தியார்ல. இதே சித்தியார்ல முன்னால பார்த்தோம், பழிப்பொழி ஐந்து வழிகளுமே அருள் தான், எல்லாமே அருள் தான், ஆனா நாம பகுத்து காணுறோம். அந்த மாதிரி ஞானிகள் காண மாட்டார்கள். அறம்பாவங்களுக்கு நாம் என் செய்வோம், எல்லாம் இறைவன் செயல் என்ற ஒரு நோக்கோடு அகம்புறம் என்று உலகத்தார் போல பகுத்து காணாமல் அகத்திலே சுவாமியை தரிசித்தாலும் சரி புறத்தை தரிசித்தாலும் சரி அறம்பாவங்களுக்கு நாம கர்த்தா அல்ல, எல்லாம் அவன் செயல் என்ற உணர்ச்சியோடு அகம்புறம் என்ற பேதத்தை எல்லாம் உலகத்தவர் போல் பார்க்காமல் இல்லையா, எந்த இடத்துல வழிபடுறதுக்கு அப்ப கூட்டி வச்சிருக்கிறோ அந்த இடத்துல சிறப்பாக வழிபட்டு இல்லையா, அதுதான் இந்த இடத்துல இப்போ புறத்தே சுவாமியை வந்து தரிசிக்க நேர்ந்தால் இங்க புறத்தை இங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சுவாமியோட கட்டளை அப்படின்னு அந்த கட்டளைப்படி நடப்பதுதான் ஞானிகளாக விளங்கக்கூடிய அடியார்களுக்கு பொருத்தமானது. அதனால என்ன சொன்னார், திரும்பாதே பணி செய்து நிற்க என்றோ, அகம்புறம் என்னாதே திரும்பாதே பணி செய்து, அது வேறு இது வேறுனு பிரித்து காணாமல் அதான் திரும்பாதே அகம், அது அகம்.